விவிலிய தேடல் புதுமைகள் 38 ஆண்டுகள் வேதனைக்கு முடிவு பகுதி 3.
எனது அருமை அன்புள்ளங்களே, பெத்சதா குளத்தருகே ஆதரவு ஏதுமின்றி 38 ஆண்டுகள் படுத்து கிடந்த நோயாளி அவரது இறந்த காலத்திலிருந்து வெளியேறி எதிர்காலத்தை புத்துணர்வோடு துவக்க வேண்டும் என்ற விருப்பத்தில் இயேசு அவரிடம் நலம் பெற விரும்புகிறீரா என்று கேட்கின்றார். இந்த கேள்வி வழியே எதிர்காலம் நோக்கி இயேசு அவரை அழைக்கையில் அவரோ மீண்டும் தனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்ற புலம்பலுடன் தான் வாழ்ந்து வந்த கடந்த காலத்திற்கே திரும்புகின்றார். அன்பு இதயங்களே, சிரிக்கவும் சிந்திக்கவும் உருவாக்கப்பட்ட பீனட்ஸ் என்ற தொடரில் கடந்த காலத்தையே பார்க்க விழைவது, எதிர்காலத்தை பார்க்க துணிவது என்ற இரு கண்ணோட்டங்களை ஒப்பிட்டு ஒரு நிகழ்வு கூறப்பட்டுள்ளது. சார்ல்ஸ் ஷூல்ஸ் என்பவர் உருவாக்கிய இந்த தொடரில் சார்லி என்ற சிறுவனும் லூசி என்ற சிறுமியும் கதாபாத்திரங்கள்.
ஒரு நாள் லூசி சார்லியிடம், கப்பலின் மேல்தளத்தில் போடப்பட்டுள்ள சாய்வு நாற்காலிகளைப் போல் வாழ்வு அமைந்துள்ளது என்று சொல்கின்றாள். ஒன்றும் புரியாமல் சார்லி லூசியிடம், ஏன் அப்படி சொல்கின்றாய் என்று கேட்கின்றான். லூசி விளக்கமளிக்கின்றாள். கப்பலின் மேல்தளத்தில் பயன்படுத்தப்படும் சாய்வு நாற்காலிகளை நினைத்துப்பார். ஒரு சிலர் அந்த நாற்காலிகளை கப்பல் செல்லும் திசையை நோக்கி தளத்தின் முன்புறம் போட்டு தாங்கள் எங்கே போகின்றோம் என்பதை அறிய ஆவல் கொண்டிருப்பர். வேறு சிலரோ அந்த நாற்காலிகளை கப்பலின் மேல்தளத்தில் பின்புறமாக போட்டு அதுவரை தாங்கள் கடந்து வந்த பாதையை பார்த்தபடியே அமர்ந்திருப்பர் என்று விளக்கமளிக்கின்றாள் லூசி.
அன்பு இதயங்களே, பெத்சதா குளத்தருகே படுத்திருந்த நோயாளி கடந்து வந்த 38 ஆண்டுகளை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்ததால் நலம் பெற விரும்புகிறீரா என்ற கேள்வி வழியே இயேசு அவருக்கு கொணர விளைந்த எதிர்காலத்தை நம்பிக்கையை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குளத்து நீர் கலங்குவதும் அந்த வேளையில் தான் குளத்திற்குள் இறங்க முடியாமல் போவதும் மட்டுமே அவரது சிந்தனை முழுவதையும் ஆக்கிரமித்திருந்ததால்,
ஐயா, தண்ணீர் கலங்கும்போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை
என்று பதில் சொல்கின்றார். ஒருவேளை அடுத்த முறை அந்த குளத்து நீர் கலங்கும்போது அறிமுகமற்ற இந்த இளைஞர் தன்னை நீரில் இறக்கிவிடுவார் என்ற நம்பிக்கையில் நோயாளி அவ்வாறு கூறியிருக்கக்கூடும். அன்பு இதயங்களே, வானத்தூதரால் கலக்கிவிடப்படும் குளத்து நீர் மட்டுமே தனக்கு நலம் கொணர முடியும் என்று எண்ணிக்கொண்டிருந்த அந்த நோயாளியிடம்,
எழுந்து உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும்
என்று இயேசு கூறினார். அவ்வேளையில் நோயாளியின் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நிகழ்ந்திருக்க வேண்டும். எழுந்து நடக்கச் சொல்லும் இந்த இளையவரை நம்புவதா, அல்லது அவர் ஏதோ விளையாட்டாக சொல்கின்றார் என்று எண்ணி அதை அசட்டை செய்துவிட்டு அடுத்த முறை நீர் கலங்கும் தருணத்திற்காக காத்திருப்பதா என்ற போராட்டம் அது. அந்த போராட்டம் அதிக நேரம் நீடிக்காத வண்ணம் அவரை இயேசு உடனடியாக குணமாக்கினார். இதையே இந்த புதுமையின் இறுதி வாக்கியம் இவ்வாறு கூறுகின்றது.
உடனே அம்மனிதர் நலமடைந்து தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தார்
என்று இந்த புதுமையின் முதல் பகுதி முடிவடைகின்றது.
ஆண்டவரே, என் அருத்துணையே, ஆற்றல் தந்திடும் உயிர் துணையே, தேடியே வந்திடும் வழி துணையே, நேர் வழி நடத்திடும் நல் துணையே, நேர் வழி நடத்திடும் நல் துணையே.
அன்பு இதயங்களே, இந்த புதுமையின் முதல் பகுதியை தொடர்ந்து அங்கு நிகழ்ந்ததை நற்செய்தியாளர் யோவான் இவ்வாறு பதிவு செய்துள்ளார்.
யோவான் நற்செய்தி பிரிவு 5. அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே, உம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று உம்மிடம் கூறியவர் யார் என்று அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நலமடைந்தவருக்கு அவர் யார் எனத் தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாயிருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர், இதைவிடக் கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள்.
எனதருமை அன்புள்ளங்களே, பெத்சதா குளத்தை சுற்றியிருந்த மண்டபங்களில் 38 ஆண்டுகளாக அடைபட்டு கிடந்த மனிதர் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு வெளி உலகில் அடியெடுத்து வைத்தார். தனக்கு நிகழ்ந்த அற்புதத்தை அதிசயத்தை ஒவ்வொருவரிடமும் சொல்ல வேண்டும் என்று அவர் எண்ணியிருக்கலாம். ஆனால் அவரை சந்தித்த யூதர்களுக்கு முதலில் கண்ணில் பட்டது அவர் படுக்கையை சுமந்து சென்ற குற்றம். அவர்கள் கவனத்தை முதலில் ஈர்த்தது எது? அவர் குணமடைந்த அற்புதம் அல்ல, மாறாக அவர் படுக்கையை சுமந்து சென்றார் என்ற குற்றம் மட்டுமே. உடனே அவர்கள் தங்கள் கண்டனத்தை வெளியிடுகின்றனர். ஓய்வு நாளாகிய இன்று படுக்கையை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல்.
அன்பு நெஞ்சங்களே, 38 ஆண்டுகளாக குளத்தருகே படுத்து கிடந்தவருக்கு ஓய்வு நாளும் மற்ற நாட்களும் ஒன்று போலவே இருந்திருக்கும். எனவே அவர்கள் கூறியதை அவர் பெரிதுபடுத்தாமல் தன்னை குணமாக்கியவர் படுக்கையை எடுத்துக்கொண்டு போகச் சொன்னதால் தான் அவ்வாறு செய்வதாக கூறினார். உடனே அங்கு ஒரு வழக்கு ஆரம்பமாகின்றது. ஓய்வு நாளை மீறும்படி கட்டளை கொடுத்தவர் யார் என்ற கேள்வி எழுகின்றது. படுக்கையை சுமந்து வந்தவருக்கு தன்னை குணமாக்கியது யார் என்று கூட தெரியாமல் போனது. அதுதான் இயேசுவின் அழகு. நல்லது ஒன்று நடந்ததும் அவ்விடத்தை விட்டு மறைந்து விடுவது அவரது வழக்கம். பல வேளைகளில் நிகழ்ந்த புதுமையை பற்றி யாரிடமும் சொல்லக்கூடாது என்ற கட்டளையையும் இயேசு வழங்கியுள்ளதை நாம் நற்செய்திகளில் காண்கின்றோம்.
ஆண்டவரே என் அருள்துணையே, ஆற்றல் தந்திடும் உயிர் துணையே, தேடியே வந்திடும் வழி துணையே, நேர் வழி நடத்திடும் நல் துணையே, நேர் வழி நடத்திடும் நல் துணையே.
அன்பு இதயங்களே, பெத்சதா குளத்தருகே இயேசுவால் குணமடைந்தவர் தான் நலமடைந்ததற்காக இறைவனுக்கு நன்றி பலி செலுத்த கோவிலுக்கு சென்றிருக்க வேண்டும். அங்கு அவர் இயேசுவை சந்திக்கின்றார். அவர் தொடர்ந்து நலமுடன் வாழ விரும்பினால் பாவம் செய்யக்கூடாது என்ற அறிவுரையை இயேசு வழங்குகின்றார்.
ஆன்பு நெஞ்சங்களே, இங்கு நற்செய்தியாளர் யோவான் கூறியுள்ள சொற்கள் நம்மை சிறிது அதிர்ச்சியடைய செய்கின்றன. குணமானவரை நோக்கி இனி பாவம் செய்யாதீர் என்று இயேசு சொல்லி அனுப்பியதும் அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார் என்று யோவான் கூறியிருப்பது நமக்கு அதிர்ச்சியையும் வேதனையையும் தருகின்றது. இது ஏறத்தாழ இயேசுவை காட்டிக் கொடுப்பதற்கு சமம். தன்னுடைய நெருங்கிய சீடர்களில் ஒருவரால் இயேசு காட்டிக் கொடுக்கப்படுவதற்கு ஒரு ஒத்திகை போல இயேசுவால் நன்மை பெற்ற ஒருவர் அவரை யூதர்களிடம் அடையாளப்படுத்துகின்றார். அன்பு இதயங்களே, ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள் என்று யோவான் தெளிவாக கூறியுள்ளார். இன்னும் சில இறை வாக்கியங்களுக்குப் பின் யூதர்கள் அவரை கொல்ல இன்னும் மிகுந்த முயற்சி செய்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது.
எனதருமை அன்புள்ளங்களே, மக்களுக்கு நல்லவை நிகழும்போது அந்த நன்மையால் உள்ளம் மகிழ்வதற்கு பதிலாக என்ன குறை கண்டுபிடிக்கலாம் என்று காத்திருப்போர் எதிலும் குறை காண்பதிலேயே குறியாயிருப்பர். தாங்களும் நன்மை செய்வது கிடையாது, செய்பவர்களையும் அமைதியாய் விடுவது கிடையாது. தமிழ்நாட்டின் உத்திரமேரூருக்கு அருகில் பாலேஸ்வரத்தில் இயங்கி வரும் புனித ஜோசப் கருணை இல்லத்தை பற்றி தவறான தாறுமாறான செய்திகள் இவ்வாண்டு மார்ச் மாதம் பல ஊடகங்களில் உலவி வந்தன. முற்றிலும் கைவிடப்பட்ட நிலையில் தெருவோரங்களில் இறந்து கொண்டிருக்கும் மக்கள் நல்லதொரு முறையில் மரணமடைய உதவிகள் செய்து வரும் அந்த இல்லத்தை குறித்து பொய்யான செய்திகள் பரவின. அந்த இல்லத்தை நடத்தி வரும் அருள்பணி தாமஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை குறித்து பேசுகையில் அவர் கூறிய ஒரு நிகழ்வு இயேசுவின் மீது குறை கண்டுபிடித்த யூதர்களை நமக்கு நினைவுறுத்துகின்றது. அருள்பணி தாமஸ் அவர்களை இந்து அடிப்படைவாத குழுவை சேர்ந்த ஒருவர் சந்தித்த போது,
நீங்கள் எதற்காக இதுபோன்ற செயல்களை செய்கின்றீர்கள்? ஒருவர் உடலெல்லாம் புழுத்து நாற்றமெடுத்து நடுத்தருவில் கிடந்தால் அது அவருடைய விதி, அதுதான் இந்து மதத்தின் கர்மா. அவர்கள் அப்படித்தான் சாக வேண்டும் என்று அவர்கள் தலையில் எழுதப்பட்ட எழுத்து. அவர்கள் தலையெழுத்தை மாற்ற நீங்கள் முயற்சி செய்தால் அதில் உங்களுக்கு ஏதோ ஆதாயம் இருக்கின்றது என்றுதானே அர்த்தம்
என்று அவர் தாறுமாறாக பேசியிருக்கின்றார். அன்பு இதயங்களே, 38 ஆண்டுகளாக நோயுற்று கிடந்தவருக்கு எவ்வழியிலும் உதவிகள் செய்யாத யூதர்கள் அவர் நலமடைந்து படுக்கையை எடுத்துச் செல்கிறார் என்றதும் அவர் வாழ்வில் குறுக்கிடுகின்றனர். அவருக்கு நலமளித்த இயேசுவின் மீதும் குற்றம் காண்கின்றனர். அவர்களது வெறுப்பு இயேசுவை கொல்லும் அளவுக்கு வளர்ந்து விடுகின்றது. இவை எதுவும் இயேசுவை எவ்வகையிலும் பாதிக்கவில்லை. அவர் தொடர்ந்து நன்மைகள் செய்து வந்தார் என்பதை இயேசுவின் அடுத்த புதுமை நமக்கு உணர்த்துகின்றது. அன்பு இதயங்களே, இயேசு 5000 அதிகமான மக்களுக்கு அப்பத்தை பகிர்ந்தளித்த புதுமையில் நாம் அடுத்த வாரம் அடியெடுத்து வைப்போம்.
கலங்கிடும் கணம் அதில் கரம் தரும் உன் துணை, உடைந்திடும் பொழுதினில் உரு தரும் உன் துணை, பலம் தரும் உன் துணை, நலம் தரும் உன் துணை, புது வழி சென்றிட வரும் துணை ஆண்டவரே, என் அருட்துணையே, ஆற்றல் தந்திடும் உயிர் துணையே, தேடியே வந்திடும் வழி துணையே, நேர் வழி நடத்திடும் நல் துணையே, நேர் வழி நடத்திடும் நல் துணை.
இன்றைய விபிலிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.